கண்ணில் காணும் உறவுகள் நம் வாழ்வில் நதியாய் பாயட்டும். வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாயமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புதுயுகம் நாம் படைப்போம். புதிய பாதையில் தொடர்ந்து புதுயுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளில் புது வாழ்வில் இற இன்பம் காண்போம். அன்பின் விடுதுகள் படந்திடவே மனித மாண்புகள் உயர்த்திட, மரச்சிறையின் கதவுகள் உடைத்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
இறைவனின் இந்த தெய்வீக கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுக்கக்கூடியவர்களாக இணைவோம். இன்று சனிக்கிழமை கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே கன்னிமரியாளுடைய எல்லா விதமான குணங்களையும் நாம் பெற்றுவாழ, உலகின் உள்ள எல்லா பெண்களையும் விட சிறந்தவராக விளங்கிய இந்த கன்னிமரியால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறாரோ, நம் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கு பரிந்துரையாளராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் கன்னிமரியாளுடைய பண்புகளை நமதாக்கிக் கொள்ள இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். கன்னிமரியாளுடைய பரிந்துரை நம்முடைய குடும்பங்களை என்றும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும். இப்பணியிலே தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மன வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமலை இறைவன் அமைதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக ஆண்டவரே. புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 35 37 மற்றும் 42 49 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள், எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அறிவிலே நீங்கள் விதைக்கும் விதை மடிந்தாலொழிய உயிர் பெறாது. முளைந்த பயிராக நீ அதை விதைக்கவில்லை, மாறாக வெறும் கோதுமை மணியையோ மற்றற்ற விதையை தான் விதைக்கிறார். இறந்தோர் உயிர் தெழும்போது இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதிக்கப்படுவது அழியதாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ள தாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டு என்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. மறைநூலில் எழுதுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்பு உள்ளவராய் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, உமது முன்னிலையில் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீர்.
உமது முன்னிலையில் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்தீர். உமது முன்னிலையில் நடக்க என் அடிகள் சறுக்காமல் நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புதுமையிட்டு ஓடுவர். அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன். ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். உமது முன்னிலையில் நடக்க என் அடிகள் சறுக்காமல் கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தன்களை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பழி செலுத்துவேன். ஏனெனில் சாவினின்றி என் உயிரை நீர் மீற்றருளினீ. வாழ்வோரின் மொழியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ. உமது முன்னிலையில் நடக்க என் அடிகள் சறுக்காமல் காத்த.
வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேரு பெற்றவர்கள்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறைவசனங்கள் 4-15 வரை. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாக கூறப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே, விதை இறை வார்த்தை, வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்கும்போது அவை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முச்செடிகளுள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்கும். கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தெரிவிக்கிறவர்களை குறிக்கும் என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதியை நாம் பல வகைகளில் வாசித்திருப்போம். நற்செய்தியாளர்கள் பல்வேறு வகைகளில் இந்த நற்செய்தி உவமையை பல்வேறு வகைகளில் விளக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே இந்த உவமையை நாம் பல்வேறு வகைகளில் அல்லது பல்வேறு நாடக வடிவங்களில் அல்லது நாமே நடித்து இந்த உவமையை நாம் பார்த்திருப்போம் அல்லது கேட்டிருப்போம். ஒவ்வொரு முறை இந்த உவமையை வாசிக்கிற போதும் பல்வேறு விதமான கேள்விகள் அல்லது பல்வேறு விதமான சூழல்களை நாம் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நற்செய்தி பகுதியிலே பெருந்திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவை தேடி கூடி வந்து இயேசுவை பார்க்கக்கூடியவர்களாக, இந்த இயேசுவை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியோடு இந்த நற்செய்தி தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்றால் கடவுளுடைய வார்த்தையை உண்மையாகவே கேட்டு பதில் தரக்கூடிய மக்களாக இந்த சீடர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லது இந்த மக்கள் இருந்தார்களா என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி இயேசுவை உண்மையாக அந்த வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்வில் பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்றால் கடவுளுடைய ஆசிரை நிறைவாக இந்த மக்கள் பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை பின்பற்றிய இந்த மக்கள் இயேசு ஒளிக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு காலகட்டத்திலே மாறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிற போதுதான் இயேசு இந்த உவமையை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு சீடர் இடத்திலே அவர் சொல்கிறார், லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 8:20 நமக்கு அழகாக சொல்கிறது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, கேட்க சொவியுள்ளவர் கேட்கட்டும் என்று சொல்லிவிட்டார். சொன்ன உடனே சீடர்களுக்கு அவர் சொல்கிறார், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, மற்றவர்களுக்கெல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றது என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதி புதிய ஏற்பாட்டிலே 6 வரக்கூடியதாக இருக்கிறது. குறையாமல் 6 இந்த உவமைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்வதில்லை, ஆனால் ஒரு சிலருக்கு இது புரிய வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை சொண்டுவிட்டு அவர் சொல்கிறார், அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை என்று சொல்கிறார். இது எசாயா அதிகாரம் 6:9 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எசாயாவிடம் சொல்கிறார், நீ மக்களிடத்திலே சென்று சொல், உன்னுடைய மக்களை நோக்கி சென்று அந்த மக்களிடத்திலே சொல், நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தும் அதை உணரவில்லை என்று சொல் என்று சொல்லி கடவுள் எசாயாவிடத்திலே மக்களிடத்திலே சென்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். காரணம், அந்த மக்களிடத்திலே கடவுள் பல்வேறு விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த போதும் கூட இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, கண்களால் கண்டும் அவர்கள் காணாதது போல வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேதான் எசாயாவை தொடர்ந்து அந்த 6 வாசிக்கிற போது, கண்களால் கண்டும் காதால் கேட்டும் உள்ளத்தால் உணராமலும் நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய இதயத்தை கொழுப்படைத்திருக்கிறது என்று சொல்லி கடவுள் அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவின் வார்த்தைகளும் எசாயாவிடத்திலே கடவுள் சொன்ன வார்த்தைகளும் ஒரே வார்த்தைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், பல்வேறு நேரங்களில் இறை வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், அது எப்படிப்பட்ட ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. அதை தான் இந்த நச்சயதிலே இயேசு இந்த விதைப்பவர் உவமை வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். விதைப்பவர் தேவனுடைய வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையை விதைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த விதை என்பது கடவுளுடைய வார்த்தை, இது நமக்கு நன்றாக தெரியும். விதை என்பது கடவுளுடைய வார்த்தை. 2 Timothy 3:16 வாசிக்கிறோம், மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலை பெற்றுள்ளது. இயேசு இந்த அச்செய்தியை இந்த உவமையை இந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகிறார் என்றால், நானாக எதையும் பேசவில்லை, மாறாக தந்தையினிடத்தில் ஒப்படைத்தவற்றையே நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் இந்த நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 2 Timothy 3:16 நாம் வாசிக்கிற போது, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலை பெற்றுள்ளது. இன்று நாம் கேட்கிறோம் பல்வேறு விதமான மறைவுரைகள் அல்லது பல்வேறு விதமான அறிவுரைகள் அல்லது பல்வேறு விதமான போதனைகளை நாம் கேட்கிறோம், ஆனால் அது அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதலால் பெறக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் விவிலியமும் நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்திலே நாம் வாசிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கடவுளுடைய தூண்டுதலால் எழுதப்பெற்றவை. அதுதான் 2 Peter 1:21 பேதுரு அழகாக சொல்கிறார், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைக்கிறதே இறை வார்த்தை. தூய ஆவியால் தூண்டப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் அருளுகிற அந்த வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அது ஒருபோதும் மனித விருப்பத்தினால் உண்டானது அல்ல. பேதுரு அழகாக சொல்கிறார், தாங்கள் சொல்கிற செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் இன்று குருவானவர்களாக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக பல்வேறு விதமான பயிற்சிகளை இந்த போதகர்களும் இந்த குருக்களும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு விதமான செயல்பாடுகள். ஆனால் இந்த போதனைகளை அவர்கள் அறிவின் வழியாக மட்டும் பெற்றுக்கொள்வதில்லை, மாறாக கடவுளின் தூண்டுதல் வழியாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த இறை வார்த்தை என்பது கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. யாக்கோப்பு அதிகாரம் 3:21 வாசிக்கிறோம், எல்லா விதமான அழுக்கையும் உங்களிடம் மீது உள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பெற்ற வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. இந்த இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம், அதை கேட்பதோடு நம்முடைய மனம் அதற்கான ஒரு பண்பட்ட ஒரு மனமாக இருக்க வேண்டும். அதற்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாக்கோப்பு அதிகாரம் 3:21 நமக்கு சொல்கிறது, எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடமிருந்து இருக்கிற எல்லா விதமான தீமைகளையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகளையும், ரட்சிதி பகுதியை நாம் பல முறை வாசித்திருக்கிறோம், நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், பல முறை வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் எப்படி ஆழமாக ஊன்றப்பெற்றிருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கடமைக்காக பல நேரங்களிலே விவிலியத்தை, இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோமா, அல்லது உண்மையான பொருள் உணர்ந்து அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? விதை என்பது உயிர், விதை என்பது உயிர். அதனால்தான் இயேசு இந்த உவமையை விதையோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார், இறைவனுடைய வார்த்தையை விதையோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். காரணம், விதை மடிந்து போவதல்ல, மாறாக மீண்டும் துளிர்த்து எழக்கூடியதாக இன்னும் நிறைய செடிகளை அல்லது பழங்களை கனிகளை தரக்கூடிய ஒரு விதையாக மாறக்கூடியதாக இருக்கிறது. சிறிய விதைதான், அந்த விதை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான செயல்பாட்டை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுல் தன்னுடைய மக்களுக்கு, குறைந்த மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். விதை மடிந்து விடுகிறது, ஆனால் அந்த மடிதலின் வழியாக ஒரு புதிய வாழ்வை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த குறிந்த நகர் மக்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு சிந்தனையை இன்றைய முதல் வாசகத்திலே தரக்கூடியவராக இருக்கிறார் தூய பவுல். உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிற போது அவர் சொல்கிறார், விதை மடிந்து போவதில்லை, மாறாக புதிய வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்தவர்களாகி நீங்கள் ஒருபோதும் மடிந்து போவதில்லை. இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனோடு இணைந்த வாழ்வை தொடர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தான் தூய பவுல் என்ற முதல் வாசகத்தில் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதை தான், விதை என்பது முளைத்து பயன் தரக்கூடியதாக இருக்கிறது, இறை வார்த்தை மனிதனுடைய உள்ளத்திலே பதிந்து அது பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற போது, இறை வார்த்தையால் நீங்கள் தூண்டப்பெற்று பணிவோடு ஏற்றுக்கொள்கிற போது அதுவே உங்களுக்கு மீட்பை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி யாக்கோப்பு அதிகாரம் 3:21 நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தை நம்மை எப்படி தூண்டக்கூடியதாக இருக்கிறது, நம்மை எப்படி ஒரு புதிய வாழ்வு கலைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த விதை மடிந்து போகிறதல்ல, மாறாக அந்த விதை மீண்டும் முளைத்து புதிய வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல்தான் இறை வார்த்தை என்பது நம்முடைய உள்ளத்திலே ஊன்றி அந்த புதிய உள்ளத்தின் வழியாக நம்முடைய உள்ளத்தை தொட்டு நாம் புதிய வாழ்வை பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதை தான் இறை வார்த்தையை வாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தோணக்கூடியதாக இருக்க வேண்டும். இறை வார்த்தை ஏதோ கடமைக்காக நான் வாசிக்கிறேன் அல்லது பொருள் உணராமல் வாசிக்கிறேன் என்பதனால் ஒரு விதமான பயனும் அல்ல. இறை வார்த்தையை வாசிக்கிற போது நாம் ஆழமாக சிந்தித்து அதை பொருள் உணர்ந்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று பல்வேறு நிலைகளிலே இந்த இறை வார்த்தையை திரித்து சொல்லக்கூடிய பல போதகர்கள் இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக இறைவனால் தொடப்படக்கூடிய, இந்த இறை வார்த்தையினால் தொடப்படக்கூடிய மக்கள் கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இந்த அன்பியங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றன. நாம் அன்பியங்களிலே நாம் சேர்ந்து பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்கிறோம். இந்த அன்பு எங்கள் குழுக்களாக சேர்ந்து, சிறு சிறு குழுக்களாக சேர்ந்து இந்த இறை வார்த்தையை சிந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இந்த அன்பு எங்கள் சண்டைக்கும் சச்சரவுகளுக்கும் அல்லது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் அல்லது பல்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த அன்பு எங்கள் பல நேரங்களிலே உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த அன்பியம் என்பது இறை வார்த்தையால் நாம் ஊண்டப்பட்ட மக்களாக, நாம் தூண்டப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். மணலிக்கரையிலே ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கிலே நான் உதவி பங்கு தந்தையாக இருந்தபோது அங்கு இருக்கக்கூடிய அன்பியங்கள் எல்லா அன்பியங்களையும் சந்திப்பது என்னுடைய வழக்கமாக வைத்திருந்தேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் அன்பியங்கள் நடைபெறும். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிட்டத்தட்ட 35 அன்பியங்கள் உள்ளன. அந்த 35 அன்பியங்களில் நான் முடிந்த அன்பியங்களை நான் சந்திப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியவனாக இருப்பேன். நான் சந்திக்கின்ற போது இந்த இறை வார்த்தையால் தூண்டப்பட்ட மக்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெறக்கூடியவனாக இருந்தேன். அப்படி இறை வார்த்தையிலே அவர்கள் எப்படி தங்களை ஊன்ற வேண்டும் என்பதையும் அந்த அன்பியங்களிலே நான் பல முறை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்படி ஒரு வார்த்தையையும் நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தைகளை நாம் கண்டுகொண்டும் அல்லது காணாமலும் சென்று விடுகிறோம். இன்று இந்த இறை வார்த்தை மக்களை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் மக்களை தொடுகிற போது அது புது வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒரு முறை ஒரு அன்பியத்திற்கு சென்றிருந்த போது அந்த அன்பியத்திலே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்கின்ற வசனம் அந்த மக்களிடத்திலே வாசிக்கப்படுகிறது. அந்த மக்கள் தான் வாசிக்கிறார்கள். அந்த வாசகத்தை வாசித்து விட்டு தங்களுக்கான பகிர்வை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் நடந்த அந்த சோகத்தை, கடவுள் எங்களுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தார் என்பதை எல்லாம் தங்களுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு பெண்மணி, அங்கிருந்த ஏழை பெண்மணி, அழுது கொண்டிருந்தார். ஏன் அழுகிறார் என்பது எங்கள் யாருக்கும் புரியவில்லை. நான் அந்த பெண்மணியிடத்திலே ஏன் நம்ம அழுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அந்த பெண்மணி இன்னும் அதிகமாக அழக்கூடியவராக இருந்தார். அப்போது அவர் சொன்னார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் பல முறை ஆண்டவரிடத்திலே கேட்டிருக்கிறேன். நான் ஒரு சிறிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு அந்த சிறிய வீட்டிற்கான மீன் இணைப்பு எனக்கு வேண்டும். அந்த மீன் இணைப்பை பெறுவதற்காக நான் பல அதிகாரிகளை சந்தித்திருக்கிறேன், பல்வேறு விதமான காரியங்களை செய்திருக்கிறேன், கடவுளிடத்திலே மன்றாடி இருக்கிறேன். கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக நான் அலைந்தும் எனக்கு அங்கு மின் வசதி செய்து தரப்படவில்லை. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இன்று எனக்கு அந்த ஒரு இளைப்பாறுதலை தருவதற்கு வாய்ப்பில்லையே என்று சொல்லி நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு நபர் சொல்லி கேட்டார், உங்களுடைய வீடு மிகவும் தொலைவில் அல்லவா இருக்கிறது, அங்கு மின்சாரம் வருவது மிகவும் கடினம் அல்லவா, அப்படி வருவதற்கு அவர்கள் அந்த மின்சாரத்துறை அதிகமாக செலவு செய்ய வேண்டும், உங்கள் வீட்டிற்கு மட்டுமாக பல்வேறு கிலோமீட்டர் அந்த மின்சாரத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும், நான் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன், என் காரணம் நான் மின்சாரத்துறையிலிருந்து இன்று ஓய்வு பெற்று இன்று வீட்டில் இருக்கிறேன், என்னால் முடிந்த உதவிகளை என்னால் முடிந்த அளவிற்கு நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த நபர் அந்த பெண்மணிக்கு ஆறுதலாக சொல்லக்கூடியவராக இருந்தார். 6-7 மாதங்கள் கழிந்து நான் வேறு இடத்திற்கு மாற்றமாகி வந்துவிட்டேன். அப்போது மீண்டும் அந்த அன்பியத்திற்கு ஒரு முறை செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்த போது, அந்த அன்பியத்திற்கு சென்ற போது அந்த அன்பியத்தில் இருந்த அந்த பெண்மணி மிகவும் மகிழ்ச்சியாக இடத்துல சொன்னார், ஃபாதர், அந்த ஐயா எனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார், கடவுள் வடிவில் எனக்கு அன்று அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உதவியாக இருந்தது. அந்த என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். எல்லோரும் கடவுள் எனக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்தார்கள் என்று உதவி செய்ததை நான் சொல்லி நான் மகிழ்ச்சியோடு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு அழுகை வந்தது. ஆனால் நான் சொன்ன உடனேயே ஒரு நபர் எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னாரே, அவர் 2-3 நாட்களிலேயே எனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். எனக்கு 2-3 நாட்களுக்குள்ளாக என்னுடைய இல்லத்திற்கு மின்சார வசதி கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்லக்கூடியவராக இருந்தார். இறை வார்த்தை என்பது நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தொட்டு அதை நாம் பகிர்ந்து கொள்கிற போது நமக்கு இறைவன் வாழ்வை, அருளை தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நான் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தேன். அந்த நிகழ்வு எனக்கு இன்னும் ஆழமாக சிந்திக்க, இன்னும் அதிகமாக இறை வார்த்தையை மக்களிடத்திலே போதிப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருந்தது. கடவுளுடைய வார்த்தை நம் உள்ளத்திலே ஆழமாக பதியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அன்பியங்களிலே நாம் ஏதோ கடமைக்கு விவிலியத்தை வாசித்துவிட்டு அதற்கான ஒரு பகிர்வை பல நேரங்களிலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பகிர்வு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்காது. அன்பியத்தில் நாம் வாசிக்கக்கூடிய சிந்தனைகள் இன்றைய அனுபவங்களிலிருந்து, என்னுடைய வாழ்வின் அனுபவங்களிலிருந்து எழக்கூடிய சிந்தனைகளை அந்த இறை வார்த்தையோடு நாம் பகிர்ந்து கொள்கிற போது, நம்முடைய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, வேதனைகளாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அன்பியங்கள் இதைதான் ஒற்றுமையின் அடையாளமாக திகழக்கூடியதாக இருக்க வேண்டும். அதைதான் இயேசு இந்த நச்சையின் வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். விதை நல்ல வித நிலத்தில் பதியப்படுகிற போது அந்த விதை 100 மடங்காக பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ கடமைக்காக நாம் விவிலியத்தை வாசித்து விட்டு அதை நாம் பொருள் உணராமல் அல்லது பல நேரங்களிலே பொருள் அற்ற வகையில் நாம் அந்த விவிலியத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிற போது அந்த விவிலியம் நமக்கு பல நேரங்களிலே அர்த்தத்தையும் நம்முடைய வாழ்வுக்கான ஒரு சிந்தனையையும் தராமல் இருந்து விடுகிறது. அதுதான் இயேசு இந்நச்சத்தின் வழியாக நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாக பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ மேலோட்டமாக அல்ல. இன்று விவிலியத்தை பல நேரங்களிலே நாம் கடமைக்காக வாசிக்கிறோம். இன்னும் பல நேரங்களில் நமக்கு தெரியும் எப்படியெல்லாம் விவிலியத்தை நாம் வாசிக்கிறோம் என்றால், அல்லது விவிலியத்தை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றெல்லாம் நமக்கு தெரியும். விவிலியத்தை உண்மையான வகையில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் பயன் தரக்கூடிய மக்களாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இன்றைய வழிபாடு நமக்கு சிந்திக்க அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இவனுடைய வார்த்தையை என் உள்ளத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன், அந்த வார்த்தைக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பதில் கொடுக்கக்கூடியவனாக உண்மையானவனாக வாழ்வதற்கு எனக்கு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறதா? சர்ச் ஸ்விங்டில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் தன்னுடைய சர்ச்சிங் த ஸ்கிரிப்சர், அதாவது இறை வார்த்தையை நான் தேடுகிறேன் என்கின்ற ஒரு புத்தகத்திலே ஒரு நிகழ்வை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த சர்ச் ஸ்விங்டில் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு குடும்ப மாநாட்டை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த குடும்ப மாநாட்டிலே ஜபத்திற்கான ஒரு வழிகளை அவர் வழி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதிலே 2 தம்பதிகளை அவர் பார்க்கக்கூடியவராக இருந்தார். ஒரு தம்பதியர்கள் பிரச்சனையோடு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், குழந்தைகளோடு இருக்கிறார்கள். அந்த தம்பதியர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழக்கூடியதாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகளிலிருந்து கடவுள் ஒரு விடுதலை தரமாட்டாரா என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த குடும்ப மாநாட்டிலே ஒரு தம்பதியர்கள் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அதே போல இன்னொரு தம்பதியர்களும், எங்கள் வாழ்விலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது, நாங்கள் எப்படியாவது இந்த குடும்ப மாநாட்டிலே பங்கெடுத்து விட்டு நாங்கள் இருவரும் பிரிந்து விடலாம் என்கின்ற ஒரு மனநிலையோடு நாங்கள் இந்த குடும்ப மாநாட்டிற்கு பங்கெடுக்கிறோம், கடவுள் எங்களுக்கான வழியை காட்டுவார் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த தம்பதியர்களும் இந்த குடும்ப மாநாட்டிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 தம்பதியர்களும் அந்த குடும்ப மாநாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். 6 நாட்கள் முடிகின்றன. அந்த குடும்ப மாநாடு முடிந்த பிறகு ஒரு தம்பதியர்கள் அந்த சக் ஸ்விண்டில் என்கின்ற நபரிடத்திலே வந்து சொல்கிறார்களாம், கடவுள் எங்களுடைய உள்ளத்தை தொட்டுவிட்டார். நாங்கள் பல்வேறு விதமான இறை வார்த்தைகளை கேட்டோம், கடவுளுடைய இறை வார்த்தை எங்களை தொட்டிருக்கிறது. நாங்கள் செய்த தவறு என்ன என்பதை நாங்கள் இருவரும் உணர்ந்து கொண்டோம். நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டோம். நாங்கள் முறிந்து செல்வதை நாங்கள் தவிர்த்து விட்டு எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த குடும்ப நாட்டிலிருந்து வெளியே செல்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்வின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு தம்பதியர்கள் வந்து ஸ்விண்டில் என்று சொல்லப்படக்கூடிய நபரிடத்தில் சொல்கிறார்கள், கடவுளுடைய வார்த்தைகளை நாங்களும் கேட்டோம், ஆனால் கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனும் தரவில்லை. நாங்கள் இருவரும் பிரிய வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த மாநாட்டிலிருந்து சென்றவுடன் நாங்கள் இருவரும் பிரிவதற்கான வழிகளை செய்து கொள்வோம் என்று சொல்லி அந்த நபர்கள் அந்த ஒரு மாநாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட தம்பதியர்கள் அந்த மாநாட்டிலே பங்கெடுத்து 6 நாட்கள் அதே பேச்சாளர்கள், அதே பேச்சு, அதே விவிலியம், அதே கருத்துரைகள், அதே சூழ்நிலை என்கின்ற ஒரு சூழ்நிலைகளில் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இருவிதமான பயன்கள் அங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நபருக்கு கடவுளுடைய வார்த்தை தொடக்கூடியதாக இருக்கிறது, அவர்களுடைய குடும்பத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செல்கிறார்கள். ஒரு குடும்பத்தினர் நாங்கள் பிரிந்து விடுவோம் என்கின்ற ஒரு மனநிலையோடு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த நிகழ்வை அவர் சொல்லிவிட்டு அந்த சக் ஸ்விண்டில் என்று சொல்லப்படக்கூடிய நபர் சொல்கிறார், இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொடுகிற போது நாம் இறைவனோடு இணையக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் நாம் செல்கிற போது நாம் கடவுளோடு இணையாத மக்களாக இருக்கிறோம் என்பதற்கு இந்த இரண்டு குடும்பத்தார்தான் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அந்த நிகழ்வை முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் தொடுகிற போது கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே எப்போது தொடவில்லையோ நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக அல்ல, அழகையின் பிள்ளைகளாக அல்லது கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக, கடவுளுடைய சிந்தனைகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இயேசு நல்ல மனங்களாக நல்ல மண்ணாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இதயங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கான ஒரு பக்குவம் பெற்ற ஒரு மண்ணாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறபோது தான் நாம் 100 மடங்காக பலன் தரக்கூடியவர்களாக இருப்போம் என்கிற ஒரு சிந்தனையை இயேசு அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளின் வார்த்தைக்கு பதில் கொடுக்கக்கூடிய இதயங்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு பதிலளிக்கும் இதயங்களாக நாம் மாறுகிற போது கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பங்களில், நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளை பிரதிபலிக்கும் மக்களாக நாம் பயணிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். நம்முடைய இதயங்கள் கடவுளின் வார்த்தைக்கு பதிலளிக்கும் இதயங்களாக மாற, கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மையே நாம் உருமாற்றிக்கொள்ள, இறைவனுடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நாம் பலன் தரக்கூடிய மக்களாக வாழ வளர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.
உள்ளங்கள் உயிர்த்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழிக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அழிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், இதய உணர்வுகள்.